அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 27 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில் எகிப்தில் நடைபெற்றிருக்கின்ற பெருமளவிலான வன்முறைகள் குறித்த செய்திகள், பிறகு மட்டக்களப்பில் நடைபெற்ற கூட்டத்துக்குள் நுழைந்த மட்டக்களப்பு விகாரையின் விகாராதிபதி குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்த தகவல்கள்,
அரச பிரதிநிதி புலி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, தேவையில்லாத மாதிரி எல்லாம் அவர் அந்த இடத்துல பேச தொடங்கினாரு.
இந்த குற்றச்சாட்டுகள் குறித்த மறுதரப்பு கருத்துக்கள். அதைத் தொடர்ந்து கருப்பு ஜூலை தாக்குதல்களின் போது சிறையில் இருந்து தப்பி பிழைத்த ஒரு மருத்துவரின் நினைவுகள்,
ராஜசுந்தரம் அப்படியே முன்பக்கமாக போய் விழுந்தார். அந்த நேரத்தில் ஒருத்தன் ஒரு பெரிய கட்டையால மண்டையிலே அடித்தார். இன்ஸ்டன்டேனியஸ் டெத்.
வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவில் ரசாயன கலப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது குறித்தும் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
எகிப்தில் தலைநகர் கெய்ரோவில் பள்ளிவாசலுக்கு வெளியே ஏராளமானோர் கொல்லப்பட்டமைக்கு அந்நாட்டு ராணுவமே காரணம் என்று முஸ்லீம் சகோதரத்துவ கட்சி கூறியிருக்கிறது.
At 3 in the morning, police started attacking with tear gas first and then with live bullets on the peaceful protest of Rabah.
ஆட்களை கொல்ல வேண்டும் என்றே ராணுவத்தினர் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் ரபால் அதாவியா பள்ளிவாசல் வளாகத்தில் நடக்கும் உள்ளிருப்பு போராட்டத்தை அகற்றப் போவதாக உத்தரவிடப்பட்டதை அடுத்து ராணுவத்தினர் மீது போராட்டக்காரர்கள் தாக்கம் உட்பட்டதாக உள்துறை அமைச்சர் கூறுகிறார். ராணுவத்தினர் உண்மையான துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்தும் துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கப்பட்டதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் பெரும்பாலான தாக்குதல்கள் ராணுவ தரப்பிலிருந்தே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 120 மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக முஸ்லீம் சகோதரத்துவ கட்சி கூறுகிறது. ஆனால் அரசாங்கமோ அந்த எண்ணிக்கையை குறைத்து கூறியிருக்கிறது.
இதனிடையே எகிப்தில் ஆர்ப்பாட்டத்தின் போது பலப்பிரயோகம் செய்யப்பட்டு அதனால் உயிர்கள் பலியாகி இருப்பதை பிரிட்டன் கண்டித்திருக்கிறது. வெடிக்கும் நிஜ தோட்டாக்களை கொண்டு சுடுவதையும் பிற வகையான பலப்பிரயோகத்தையும் வன்முறையையும் அதிகாரிகள் கைவிட வேண்டுமென பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். குற்றச்செயல் புரிந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அமைதிகரமாக போராடும் உரிமை மறுக்கப்படக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எகிப்தில் வெள்ளி இரவு நடந்த வன்முறைகளை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை பிரிவின் தலைவர் கேத்தரின் ஆஷ்டன் கூறியிருக்கின்றார்.
துனிஷிய தலைநகரில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே கூடியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். வியாழன்று படுகொலை செய்யப்பட்ட மதச்சார்பற்ற அரசியல்வாதி முகமது பிராமினியின் அரச மரியாதையுடனான இறுதி நிகழ்வின் பின்னர் மதச்சார்பற்றவர்களும் போட்டி இஸ்லாமியவாத போராட்டக்காரர்களும் அங்கே கூடியிருந்தனர். நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்று கோஷமிட்ட மதச்சார்பற்றவர்களுடன் அரசாங்கத்துக்கு ஆதரவான இஸ்லாமியவாதிகள் மோதினார்கள். போலீசார் கண்ணீர் புகை பிரயோகித்த போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை வீசி பதில் தாக்குதல் நடத்தினர்.
ஸ்பெயினில் கடந்த புதன்கிழமை சந்தியாகோ த கம்போஸ்டெலா நகருக்கு அருகே தடம் புரண்ட ரயிலை ஓட்டி வந்தவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ரயில் தடம் புரண்டதில் 78 பேர் உயிரிழந்திருந்தனர். பிரான்சிஸ்கோ ஹோசே கர்சோன் அமோ என்ற இந்த ரயில் ஓட்டுநர் பொறுப்பின்றி செயல்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்தினார் என்ற சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், நாளை ஞாயிறன்று இவர் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார் என்றும் ஸ்பெயின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஸ்பெயினில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 72 மணி நேரங்களுக்குள் அவர் நீதிபதி முன்பாக ஆஜர் செய்யப்பட்டு சாட்சியம் வழங்க வேண்டும். இதனிடையே சம்பவ இடத்தில் கவிழ்ந்து கிடக்கும் கடைசி ரயில் பெட்டியும் தற்போது அகற்றப்பட்டு வருகிறது.
பிபிசி செய்தியாளர் ஜான் லைன் காலமானார். 55 வயதான ஜான் லைன் மூளை புற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அண்மையில் தெரிய வந்தது. 1985 பிபிசியில் இணைந்த அவர் வெளிவகார செய்தியாளராக கடந்த 3 தசாப்தங்களில் பல முக்கிய நிகழ்வுகள் குறித்து செய்தி சேகரித்து வந்திருக்கிறார். ஐநாவிலிருந்தும் ஈரான், அமெரிக்கா, ஈராக், கொசோவோ போன்ற நாடுகளிலிருந்தும் மிக அண்மையில் அரபு புரட்சிகள் பற்றியும் ஜான் லைன் செய்திகளை வழங்கியிருந்தார். ஜான் லைன் தைரியமும் ஊக்கமிக்க ஊடகவியலாளர் என்று பிபிசி நியூஸின் பதில் இயக்குநர் ஃப்ரான் ஆன்ஸ்வர்த் கூறியிருக்கிறார்.
இந்திய ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரில் பாத்கம் மாவட்டத்தில் பெண்ணொருவரின் உயிரிழப்பு தொடர்பாக பரவலான கொந்தளிப்பு எழுந்ததை அடுத்து அம்மாவட்டத்தின் பல பகுதிகளில் அதிகாரிகள் மீண்டும் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியிருக்கின்றனர். போலீஸ்காரர் ஒருவர் தலையில் அடித்ததால் இந்த பெண் இறந்தார் என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. ஃபாத்திமா என்ற இந்த 57 வயது பெண்ணை துப்பாக்கி பிடியால் தலையில் அடித்ததாக குற்றஞ்சாட்டப்படும் போலீஸ்காரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கிராமவாசிகள் கூறுகின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு செய்தி குறிப்பு. ஈஜிப்தில் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முர்சியின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே இரவு முழுவதும் பெரும் மோதல்கள் நடைபெற்றதால் கெய்ரோவில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பு கூறியிருக்கிறது. ராணுவ ஆட்சியை கலைத்ததை அடுத்து எகிப்தில் தற்போது மீண்டும் ஒரு கொந்தளிப்பான நிலை நிலவி வருகிறது. இந்த நிலைக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை குறித்து தமிழில் தொகுத்தளிக்கின்றார் சாதாத்.
30 ஆண்டுகளாக எகிப்தை தனது இரும்பு பிடிக்குள் வைத்திருந்த ஹொஸ்னி முபாரக் மக்கள் எழுச்சியினால் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அங்கு ஜனநாயக முறையில் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் முகமது முர்சி ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டுதான் ஆகியிருக்கும் நிலையில் தற்போது வன்முறை, அதைத் தொடர்ந்து இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு, அதற்கு பிற்பாடும் நீடிக்கும் கலவரங்கள் என ஒரு பெரிய வன்முறை சுழலில் எகிப்து சிக்கியிருக்கிறது என்று சொல்லலாம். இஸ்லாமியவாத அதிபராக இருந்த முகமது முர்சி ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாளிலேயே நாட்டின் முக்கிய கட்டமைப்புகளுக்கும் சமூகத்தின் முக்கிய பிரிவுகளுக்கும் அவர் வேண்டாதவராக ஆகிப்போனார். நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளை சமாளிக்க முர்சி போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பலரும் கருதினர். முர்சியின் இஸ்லாமியவாத ஆதரவாளர்களுக்கும் இடதுசாரிகள், தாராளவாத ஆதரவாளர்கள், மதச்சார்பின்மைவாதிகள் போன்றோர் அடங்கிய முர்சி எதிர்ப்பாளர்களுக்கும் இடையிலென நாடு பிளவுபட்டு நிற்கிறது. முர்சி அதிபராக பதவியேற்று 1 ஆண்டு காலம் கடந்த June 30 என்று பூர்த்தியான போது அவரது ஆட்சிக்கு அதிருப்தி தெரிவிக்கும் முகமாக தமரோட் கிளர்ச்சி இயக்கமானது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தது. பெரும் எண்ணிக்கையில் மக்கள் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் July 1 நாட்டின் இராணுவம் அதிபருக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்தது. மக்களுடைய முக்கிய கோரிக்கைகள் அடுத்த 2 நாட்களில் நிறைவேற்றப்படாவிட்டால் இராணுவம் தலையிட்டு தனது பாதையிலேயே மாற்றங்களை வகுக்கும் என்று அது எச்சரித்திருந்தது. இராணுவம் விதித்த காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்க நாட்டின் நியாயமான தலைவன் நானே என்று முர்சி வலியுறுத்தினார். பலத்தை கொண்டு தன்னை பதவி அகற்றினால் நாடு குழப்பத்திலும் கொந்தளிப்பிலும் மூழ்கும் என்று அவர் எச்சரித்திருந்தார். இருந்தாலும் July 3 நாட்டின் ஆயுதப்படைகளின் தலைவர் ஜெனரல் அப்துல் ஃபத்தா அல் சிசி எகிப்திலே அரசியல் சாசனம் இடைநிறுத்தி வைக்கப்படுவதாகவும் நாட்டின் தலைமை நீதிபதி அத்லி மன்சூர் தலைமையில் துறைசார் நிபுணர்களால் தற்காலிக அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுகிறது என்றும் அடுத்த அதிபர் தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கும் வரை நாட்டை இந்த இடைக்கால அரசுதான் நிர்வகிக்கும் என்றும் அறிவித்திருந்தார். முகமது முர்சி பதவி நீக்கப்பட்டதற்கு எகிப்தின் செல்வாக்குமிக்க பிரமுகர்கள் பலரின் ஒப்புதல் கிடைத்திருந்தது. எகிப்தின் அதியுயர் இஸ்லாமிய மதபீடத் தலைவரான அல் அசாரின் தலைமை மதகுருவும் காப்டிக் கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவரும் முன்னணி எதிர்க்கட்சி பிரமுகரான முகமது எல் பராதேயும் கடும்போக்கு சலாஃபி நூர் கட்சியினரும் கூட முர்சியின் நீக்கத்தை ஆதரித்திருந்தனர். பதவி நீக்கப்பட்டதிலிருந்து முகமது முர்சி ரகசியமான ஒரு இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியின் மூத்த புள்ளிகள் பலரும் கூட தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைநகரின் முக்கிய இடங்களை இராணுவ துருப்புகள் கவச வாகனங்கள் சகிதம் முற்றுகையிட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான முர்சி ஆதரவாளர்கள் ஒருபுறமும் முர்சி எதிர்ப்பாளர்கள் ஒருபுறமும் என வீதிகளில் கூடி வருகின்றனர். அந்த ஆர்ப்பாட்டங்களின் போது மோதல்கள் வெடிக்க வன்முறையில் பலர் உயிரிழந்து வருகிறார்கள்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். வெளிநாட்டுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பால்மா வகைகளில் DCT என்ற ரசாயனம் கலந்திருப்பதாக தொழில்நுட்ப ஆய்வுத்துறை அமைச்சர் கண்டறிந்திருக்கிறது. இது குறித்த செய்திகளுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பால் மா வகைகள் பலவற்றில் டிசிடி அதாவது டைசைண்டியாமைட் என்ற ரசாயன பொருள் கலந்திருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னர் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. இதுபற்றி சுகாதார அமைச்சம் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையும் ஆய்வுகளை மேற்கொண்டு மக்களின் உடல் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எதுவும் இறக்குமதியாகின்ற பால்மா வகைகளில் இல்லை என்று சில மாதங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தன. ஆனால் தற்போது மீண்டும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தலைமையிலான தொழில்நுட்ப ஆய்வுத்துறை அமைச்சு தனியான ஆய்வொன்றை நடத்தி இலங்கையில் இறக்குமதியாகும் பால்மா வகைகளில் டிசிடி ரசாயனம் கலந்திருப்பதாக ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறது. அந்த ஆய்வு முடிவை வெளியிட்டிருக்கின்ற தொழில்நுட்ப ஆய்வுத்துறை அமைச்சின் ஊடகச் செயலாளர் தனுஷ்கர் ராமநாயக்கவிடம் மேலதிக விவரம் கேட்டேன். பொதுவாக பால்மாக்களில் டிசிடி ரசாயனம் இருப்பதற்கான காரணங்களே இருக்க முடியாது. டிசிடி என்பது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற அல்லது வைக்கோலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வகை ரசாயன பொருள். அந்த ரசாயன பொருள் பால்மா வகைகளில் இருப்பதாக வந்த தகவல்களை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பால்மா வகைகள் மற்றும் உள்ளூரில் உற்பத்தியாகும் பால்மா வகைகள் என்று பல வகைகளையும் எங்கள் அமைச்சின் கீழ் ஆய்வுக்குட்படுத்தியிருந்தோம். ஆய்வுக்குட்படுத்திய எல்லா வெளிநாட்டு பால்மா வகைகளிலும் இந்த டிசிடி ரசாயனம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறிய தொழில்நுட்ப ஆய்வு அமைச்சின் ஊடகச் செயலாளர், நுகர்வோர் அதிகார சபைக்கும் சுகாதார அமைச்சுக்கும் இலங்கை சுங்கத்துறைக்கும் அமைச்சு தனது பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாகவும் கூறினார். இந்த பால்மா வகைகளை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை அனுமதிப்பதா அல்லது இலங்கையில் தடை செய்வதா அல்லது அவற்றில் பாதிப்பில்லை என்று அறிவிப்பதா போன்ற முடிவுகளை அந்தந்த அமைச்சுகள் தான் எடுக்க வேண்டும். நுகர்வோர் அதிகார சபையும் சுகாதார அமைச்சும் அவற்றை தடை செய்ய முடிவெடுத்தால்தான் சுங்கத்துறை அவற்றை நாட்டுக்குள் வரவிடாமல் தடுக்க முடியும். இந்த முடிவை அந்தந்த நிறுவனங்கள் தான் எடுக்க வேண்டும். நாங்கள் ஆய்வுத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்றபடியால் பொறுப்பான அதிகாரிகளுக்கு எங்கள் முடிவை அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று கூறினார் தொழில்நுட்ப ஆய்வுத்துறை அமைச்சின் ஊடகச் செயலாளர் தனுஷ்கர் ராமநாயக்க. இதுபற்றி உங்களின் நிலைப்பாடு என்ன என்று நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் ரூமி மர்ஷுக் அவர்களிடமே கேட்டேன்.
අපට මට අතිකරු ජනාධිපතිතුමා මේ සම්බන්ධයෙන් දැනුවත් කළා.
මාර්ච් 17 දිනකදීලිருந்து இதுபற்றி நாங்கள் ஆராய்ந்து வந்திருக்கின்றோம். ජනාධිපති என்னிடம் விடுத்திருந்த உத்தரவின்படி நாங்கள் இந்த பால்மா வகைகளின் மாதிரிகளை வெளிநாட்டில் பரிசோதனை செய்து பார்த்தோம். அதன் முடிவுகளை சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு குழுவுக்கும் அனுப்பியிருந்தோம். அதில் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் எதுவும் இல்லை என்று சுகாதார அமைச்சு அறிக்கை வெளியிட்டது. இப்போது மீண்டும் இன்னொரு நிறுவனம் பால்மாக்களில் பிசிடி இருப்பதாக கூறியிருப்பதை இன்று காலைதான் நான் பத்திரிகைகளில் பார்த்தேன். எனக்கு இன்னும் இது பற்றி அறிக்கை வரவில்லை என்று கூறிய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர், மக்களின் உடலுக்கு தீங்கேற்படுத்தும் பொருள் பற்றி அறிவிக்க வேண்டியது சுகாதார அமைச்சுதான் என்றும் கூறினார்.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்சாமி. மட்டக்களப்பில் தேசிய சமாதான பேரவையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
போருக்கு பின்னர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட LLRC எனப்படும் படிப்பினைகள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு காணி பிரச்சினை தொடர்பாக சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக சிவில் அமைப்புகளுக்கும் கிராமிய தலைவர்களுக்கும் விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கருத்தரங்கு சுமூகமாக நடைபெற்று கொண்டிருந்த வேளை பௌத்த பிக்கு ஒருவரும் அவருடன் இன்னும் சிலரும் அங்கு வருகை தந்த பின்னரே குழப்ப நிலை ஏற்பட்டதாக கூறுகின்றார் தேசிய சமாதான பேரவையின் திட்ட அதிகாரி முகமது ஃபஷால்.
அந்த மதகுருமார் உட்பட அந்த 15 பேர் கொண்ட குழுவை நாங்க இன்வைட் பண்ணிருக்க இல்ல. ஆனா அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க, யாரோ குமார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவங்களுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு மீட்டிங் இருக்குன்னு வர சொன்னதாக சொல்லி எங்கள்ட்ட சொன்னாங்க. அந்த பௌத்த மதகுரு சொன்னாரு, நான் கொஞ்சம் கதைக்கணும்னு சொல்ல ஓகே, நான் கதைக்க எல்லாசி என்று சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இல்ல. இது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களையும் பத்தி சரியான சமமான முறையில பேச இல்ல. அதே நேரம் நிறைய என்ஜிஓஸ் அல்லது சிவில் சமூக அமைப்புகள் வந்து தமிழ் மக்களோட பிரச்சனையத்தான் கூடுதலாக கதைக்குது. சிங்கள மக்களோட பிரச்சனைகள் சரியான முறையில பேசப்படுறது இல்ல. அதே நேரம் யுத்தத்தை எடுத்துக்கொண்டா யுத்தத்துல மிகவும் கூடுதலா பாதிக்கப்பட்டாக்கள் சிங்களவர்கள் அடிப்படையில சிங்களவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படி தனது கருத்துக்களை சொன்னார். தெளிவாகவும் அமைதியாகவும் ஆரம்பத்துல சொன்னாரு. அவர் கழிச்சிட்டு போற நேரங்கள்ல அவர் தானாகவே ஆவேசமாக கதைக்க ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் கடைசியில போக போக இது எல்லாமே வந்து நீங்க தேச துரோக வேலை செய்றீங்க, இதுல என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியுது இல்ல, நீங்க மக்கள் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை செய்றீங்க, இதெல்லாம் நீங்க புலிகளுக்கு சார்பான வேலை திட்டங்களை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்கன்னு சொல்லி அவர் தேவையில்லாத நாங்க பல விஷயங்களையும் அந்த இடத்துல முன்வைத்தார். எலும்பி போற அந்த நேரத்துல அங்க இருந்த லேண்ட் ஆபீசரை பார்த்து பார்த்துமா ஏச தொடங்கினாரு, நீங்க எப்படி இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணுவீங்க, நீங்க ஒரு அரச பிரதிநிதி, புலி இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, தேவையில்லாத மாதிரி எல்லாம் அவர் அந்த இடத்துல பேச தொடங்கினாரு
என்றும் தெரிவித்த அவர், ஆத்திரத்துடன் வெளியேறிய பௌத்த பிக்குவை சமாதானப்படுத்த முயன்ற தமது சக அதிகாரி ஒருவரும் தானும் தாக்கப்பட்டதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
அந்த சிங்கள ஸ்டாஃபும் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவரை நோக்கி சென்ற நேரம் அவரை தாக்கினார். நீங்களும் இந்த புலிக்கு ஆதரவானாக்கள் அப்படின்னு சொல்லி அவரை தாக்கினார், அவருக்கு அடிச்சாங்க, அவருக்கு நெஞ்சில குத்தினார் அந்த மாதிரி. அப்ப அதை பார்த்துட்டு இருந்த நான் அந்த நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கு சமாதானப்படுத்துக்கு நான் போன நேரம் அந்த மதகுருவோட வந்த இன்னொருத்தர் என்னைய தாக்கினார். அதுக்கு பின்னால் அவங்களோட வந்தவங்களே அவர் அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டு போனாங்க. அப்ப திருப்பி அவங்க கதவை தட்டி கதவை உடைச்சி உள்ளுவாரத்துக்கு மாதிரி ட்ரை பண்ணினாங்க. நாங்க உடனே அவங்களுக்கு இருந்தவங்க எல்லாரும் போலீஸுக்கு கால் பண்ணோம்
என்றும் தெரிவித்த முகமது ஃபஷால், இருதரப்பும் இப்போ காவல்துறையால் சமாதானப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இங்கு கூறினார். ஆனால் தான் யாரையும் தாக்கவில்லை என்கின்றார் மட்டக்களப்பு மங்களராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமனரத்ன தேரோ. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி தொடர்பாக சிங்களவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை பற்றி பேசவே நாங்கள் அங்கு சென்றோம். இதற்கான அழைப்பு எங்களுக்கும் கிடைத்தது. நான் யாரையும் தாக்கவில்லை, அங்கு காணப்பட்ட ஒருவர்தான் என்னை தாக்கினார் என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மங்களராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமனரத்ன தேரோ.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடைபெற்ற 30 ஆண்டு காலத்தில் காணாமல் போனோர் குறித்து ஆராய புதிதாக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த வழக்கறிஞர்கள் சிலர் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர். இதுகுறித்து நமது நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
காணாமல் போனோர் தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொள்வது அவசியம் என நல்லிணக்க ஆணைக்குழு முன்வைத்த பரிந்துரையொன்று கமையவே இந்த விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கத்தினால் நியமிக்கப்படவுள்ள இந்த ஆணைக்குழு தொடர்பாக சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ள ஜனநாயகத்தை காக்கும் சட்டவாதிகளின் சங்கத்தின் செயலாளர் சட்டவாதி சந்திரபால குமாரகே, இவ்வாறான விசாரணை குழுக்களின் மூலம் காணாமல் போனோருக்கு நியாயம் கிடைக்கப்பட மாட்டாதென்று தெரிவித்தார்.
எமனிசா மேம பத்கிரீம ஏ சத்பாவே பிலிவந்து அப்படி விசால சகையாக தீரம் பூர்வாதார அனுபவ பெஹதிலி வென்னமே கொமிஷன் சபா பத்கிர.
கடந்த காலத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இவ்வாறான பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டது. அவ்வாறு அமைக்கப்பட்ட விசாரணை குழுக்களின் அறிக்கைகள் பகிரங்கப்படுத்தவில்லை. அதே போன்று கடத்தல் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் கைது செய்யப்படவில்லை. மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்துள்ளது. எனவே இந்த சர்வதேச அழுத்தங்களுக்கு முகம் கொடுப்பதற்காகவே அரசாங்கம் இவ்வாறான ஒரு போலியான ஆணைக்குழுவை நியமித்துள்ளது. எனவே இவ்வாறான ஆணைக்குழுக்களின் மூலம் காணாமல் போனோருக்கு எந்தவிதமான நீதியும் கிடைக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் ஜனநாயகத்தை காக்கும் சட்டவாதிகளின் சங்கத்தின் செயலாளர் சட்டவாதி சந்திரபால குமாரகே.
செய்திகளை தந்தவர் நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்த ஒரு பெட்டகம். இலங்கையில் கருப்பு ஜூலை கலவரத்தின் போது எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் அவற்றின் உச்சகட்ட கொடூரமான சம்பவமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டமையே மோசமான சம்பவமாக பதிவாகியிருக்கிறது. அந்த கலவரத்தில் தப்பிப்பிடித்த டாக்டர் ஜெய குலராஜா தமது நினைவுகளை நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகத்துடன் பகிர்ந்து கொண்டார்.
ராஜசுந்தரம் ஒருவர் தான் அந்த 9 பேருக்குள்ளே நாங்கள் விளக்க நேரிட்டது. அதுவும் செய்ய முடியலை. அவர் கொஞ்சம் பொண்ணுக்கு வந்து நின்று கையை காட்டி காய்ச்சி கொண்டு நின்ற பொழுது அதிலே நின்ற ஒருத்தன் தான் கையை பிடிச்சி இழுத்தது. ஜஸ்ட் ஃப்ரெஷ் இன் மை மைண்ட், அப்படியே போறார் இழுத்த இழுவையோட. பக்கத்தில் நின்ற ஒருத்தன் விழுந்த மண்டையிலே அடித்தான், ரத்தம் சீறிப்பாய்ந்தது.
83 கருப்பு ஜூலை கலவரத்தின் போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர் தப்பியவர்களில் டாக்டர் ஜெயகுலராஜாவும் ஒருவர். 1982 வெடிவிபத்து ஒன்றில் படுகாயமடைந்திருந்த 3 விடுதலை புலிகளுக்கு சிகிச்சை அளித்தார் என்ற குற்றச்சாட்டில் அவரை படையினர் கைது செய்திருந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்ற போது அவர் வெலிக்கடை சிறைச்சாலையில் அரசியல் கைதியாக இருந்தார். அவருடன் அருள் தந்தையர்களான சிங்கராயர், சின்னராசா, ஜெயதிலகராஜா மற்றும் கோகை மகேசன், நித்யானந்தன், டாக்டர் தர்மலிங்கம், டாக்டர் ராஜசுந்தரம், ஏ டேவிட் ஆகிய 8 பேர் இருந்தார்கள். இவர்களும் தமிழ் ஆயுதக் குழுவினருக்கு உதவி புரிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த 9 பேரும் வெளிக்கடை சிறைச்சாலையின் மேல்மாடி பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். போராளிகளான ஏனையோர் அந்த கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் வெவ்வேறு பிரிவுகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். கருப்பு ஜூலை கலவரத்தின் போது ஜூலை 25 குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் உள்ளிட்ட 35 பேர் கொல்லப்பட்டார்கள். இதனை அடுத்து 27 இரண்டாவது தடவையாகவும் தமிழ் அரசியல் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். இதற்கு அடுத்த நாள் கும்பல் ஒன்று டாக்டர் ஜெயக்குலு ராஜா தடுத்து வைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு சென்றது.
தடதடன்று ஏறி வருகிற சத்தம் கேட்டது. பார்த்த பொழுது சிறை கதவுக்கு முன்னராக ஒரு 25-30 பேர் பொல்லுகள், இரும்பு கம்பிகள், மரமறியும் வாளின் உடைத்த துண்டுகள், இப்படிப்பட்ட ஆயுதங்களோடு சிறை கதவுலே வந்து நின்று அந்த பூட்டை உடைக்க எத்தனித்து கொண்டிருந்தார்கள். எங்களிடம் ஒன்றும் இருக்கவில்லை. கோடரியால் கொத்தின பொழுது சடாரண்டு அந்த பூட்டு உடைந்தது, கதவு மெல்லவாக திறந்தது. எங்களுக்கு ஃபாதர்ஸ் இருந்தபடினாலே கம்யூனியன் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன மேசை கொடுத்திருந்தார்கள். உடனே மேசையை உடைத்து அந்த மேசை கால்களோடு அந்த கதவிலிருந்து ஒருவரும் உள்ளே வர முடியாதபடி கதவு சட்டத்திலே மூர்க்கத்தனமாக அடித்து கொண்டிருந்தோம். ஆகையினாலே வெளியிலே நின்றவர்கள் உள்ளுக்குள்ள வர எத்தனிக்கவில்லை. சிலர் கீழே போய் செங்கற்களை பொறுக்கி கொண்டு வந்து எறிய தொடங்கினார்கள். கதவு கூட முகங்களிலெல்லாம் காயங்கள்
என்றார் டாக்டர் ஜெயக்குலு ராஜா அவர்கள். இந்த அரசியல் கைதிகளுக்கும் கழகக்காரர்களான ஏனைய சிங்கள கைதிகள் அடங்கிய குழுவினருக்கும் இடையிலான இந்த மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்றது. அப்போதுதான் டாக்டர் ராஜசுந்தரம் கொல்லப்பட்டார்.
15-20 நிமிடங்கள் நடந்திருக்கும். அப்போ ராஜசுந்தரம் முன்னுக்கு வந்து நின்று மல்லி அப்பி மனோத கருவே ஐ அப்பிட்ட காணி என்று சொல்லி இப்படி கையை காட்டி கதைச்சு கொண்டிருந்த பொழுது அந்த சின்ன இடைவெளிக்குள்ளாலே சடுதியாக நடந்தது. இது ஸ்பிளிட் செகண்ட்ல இழுத்தார்கள். ராஜசுந்தரம் அப்படியே முன்பக்கமாக போய் விழுந்தார். அந்த நேரத்தில் ஒருத்தன் ஒரு பெரிய கட்டையால மண்டையில அடித்தார். ரத்தம் சீறி பாய்ந்தது. இன்ஸ்டன்டேனியஸ் டெத். பிறகு குறை குறண்டு இழுத்துட்டு போனார்கள் கீழுக்கு. அதுக்கு பிறகு மறுபடியும் தாக்குதல் தொடர்ந்தது. இப்படி நாங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது களைச்சி போனோம். அப்போ துப்பாக்கி வேட்டுக்கள் கேட்டது கீழுக்கு. ஒரு தென்பு ஏற்பட்டது. இராணுவம் வந்து விட்டது. இடக்கில் தாக்க வந்தவர்கள் தடதடண்டு மாடிப்படியால் கீழே இறங்கி ஓடத் தொடங்கினார்கள். அந்த நேரத்திலே 4 முகமூடி அணிந்த இராணுவத்தினர் துப்பாக்கியை நீட்டிய வண்ணம் அங்கே வந்தார்கள். எங்களை கையை உயர்த்தும்படி சொன்னார்கள். எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் வெளியே வரும்படி. வெளியிலே நடந்து வந்தோம். வளர்ந்து வர்ற பொழுது கீழ் ஃப்ளோர்லே சடலங்களுக்கு மேலால தாண்டி கொண்டு போக வேண்டியிருந்தது. தர முழுவதும் சடலங்களும் ரத்தம். அங்கே சடலங்கள் குவிச்சு வச்சிருந்ததை பார்த்தேன். ரத்த கரைகளோடு மண்டையோடு அடிபட்ட மாதிரி எல்லாத்தோடையும் குவித்திருந்தார்கள். விறகு குவித்தது போல. அதில் 1-2 பேர் குட்டியரோட அசைகிறது கூட பார்க்கக்கூடியதா இருந்துச்சு
என்றார் டாக்டர் ஜெயக்குல ராஜா அவர்கள். வெளிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் அடக்கப்பட்டு அங்கு இடம்பெற்ற சம்பவங்களில் உயிர் தப்பிய தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் அரசாங்கம் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றியது. 2 பின்னர் அங்கு இடம்பெற்ற சிறை உடைப்பு சம்பவம் ஒன்றில் அங்கிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் தப்பியோடி தலைமறைவாகினார்கள். ஜூலை கலவரத்தின் பின்னர் இலங்கை அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களை அடுத்து ஜனாதிபதி JR ஜாவதனா அவர்களினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழ் இவர்களுக்கு எதிராக இருந்த குற்றச்சாட்டுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. போராளிகள் பலரும் தமது போராட்ட இயக்கங்களுடன் இணைந்து கொண்டார்கள். டாக்டர் ஜெயக்குலு ராஜா போன்றவர்கள் தமது பழைய தொழில்களுக்கு திரும்பினார்கள். கருப்பு ஜூலை கலவரத்தின் போது எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் அவற்றில் உச்சகட்ட கொடூரமான சம்பவமாக வெளிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டமையே மோசமான சம்பவங்களாக பதிவாகி இருக்கின்றது. வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னர் தமிழ் அரசியல் சிறை கைதிகள் கொல்லப்படுவது நிறுத்தப்படவில்லை. அது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. வெளிக்கடை, மேகசின், களுத்துறை, அனுராதபுரம், பண்டரவழியில் உள்ள பிந்துனு விவ என்று அந்த பட்டியல் நீண்டு செல்கின்றது. வெவ்வேறு காலப்பகுதிகளில் இடம்பெற்ற இந்த சம்பவங்களில் 100 மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இவற்றிற்கு காரணமானவர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என்கிறார் சட்டத்தரணி KV தவராஜா அவர்கள்.
1983 ஜூலை கலவரத்தின் போது கொலை செய்யப்பட்ட 53 அரசியல் கைதிகள் மட்டுமல்ல, அதன் பின்னரும் காலத்துக்கு காலம் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்ட பல கைதிகள் உயிரிழப்புகளுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதிகள் அனைவரையும் சிறைச்சாலைக்கு அனுப்புவது நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் வருகிறது நீதி அமைச்சின் கீழ். சிறைச்சாலையும் நீதி அமைச்சின் கீழே வருகின்றது. ஆனால் அன்று தொட்டு இன்று வரைக்கும் தாக்குதல்களும் உயிரிழப்புகளும் சிறைச்சாலையில் நடந்திருந்தாலும் கூட நீதி அமைச்சோ அதே போன்ற நீதிமன்றங்களும் விசாரணைகள் நடத்தியதாகவோ அல்லது பரிகாரம் கண்டதாகவோ தெரியவில்லை. இதை காட்டுகின்றது எங்களுடைய அரசியல் அமைப்பின் படி ஒவ்வொருவருக்கும் உள்ள தனி மனித உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகள் மூடப்படுகின்றன என்பது தெளிவாகிறது
என்றார் சட்டத்தரணி KV தவராஜா அவர்கள்.
நமது உபன்யாச செய்தியாளர் மாணிக்க வாசகம் தொகுத்தளித்த இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சிவகன்.
நேயர்களே, இந்த வார நேர்நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சிவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளின் மூலம் கேட்க முடியும்.
முகப்பிசை மாற்றம் குறித்து எழுதும் மூத்துக்குடி நேயர் ராகம் பழனியப்பன், முகப்பிசையை மாற்றியது ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னதான் நவீனப்படுத்தினாலும் நாத இசை போல இல்லையே, மீண்டும் பழைய இசையை ஒலிக்க விடுங்கள் என்கிறார்.
சல்மான்கான் மீது வழக்கு குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், சல்மான் மீது வழக்கு பதிவு, 10 ஆண்டுகள் கழித்து விசாரணை, 20 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வரும், அப்பொழுது சல்மான்கானுக்கு 70 ஆகிவிடும், வயதை காரணம் காட்டி 3 மாத சிறை தண்டனையும் 350 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்படும், இதுதான் நீதியா என்று எழுதியிருக்கின்றார்.
பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம் மற்றும் கேட் தம்பதியினருக்கு குழந்தை பிறந்தது பற்றிய செய்திகள் குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் வாலாஜாபேட் நேயர் வஜ்ரவேலு ரவி, உலகத்திலே பிறக்கும் எவ்வளவோ குழந்தைகளில் இந்த குழந்தையும் ஒன்று, அதற்கு இந்த அளவு பில்டப் தேவையா என்று கேட்கிறார்.
1983 ஜூலை கலவரங்கள் நடந்து 30 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் பெட்டகங்கள் பற்றி ஃபேஸ்புக் மூலம் எழுதுகின்ற ரியாத் நேர் புவிராஜ், தமிழோசைக்கு நன்றி, இந்த பெட்டகத்தை தொகுத்து தந்தமைக்கு, இதுபோன்ற நிகழ்ச்சிகள் எமது மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வை ஊட்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று இருக்கின்றார். இதே பெட்டகம் குறித்து பாராட்டுகின்ற மற்றொரு ஃபேஸ்புக் நேர் எஸ் பி ராஜ், மிக திறமையான முறையில் இந்த கருத்து பெட்டகத்தை பிபிசி தமிழோசை வடிவமைத்திருக்கின்றது, தற்காப்புக்காக தனிந்து போகும் ஊடகங்கள் உள்ள இலங்கையில் ஊடக தர்மம் போற்றப்படும் விதத்தில் மக்கள் பிபிசி மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் இந்த பெட்டகம் மேலும் வலுவடைய செய்திருக்கின்றது, குறிப்பாக இதை இலங்கையிலிருந்து தொகுத்து வழங்கிய ஊடகவியலாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்று இருக்கின்றார்.
மெட்ராஸ் கஃபே படத்தை தடை செய்ய கோரும் சீமானின் பேட்டி பற்றி எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, மிகச்சிறப்பாக பதிலளித்தார் சீமான், ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஆதரவோடு ஈழப் போராட்ட நியாயங்களை சொல்லக்கூடிய முக்கியமான படைப்பை ஏன் எடுக்க முடியவில்லை என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னை சங்கடப்படுத்தியது. இது புலம்பெயர் தமிழ் மக்கள் தவறு மட்டுமல்ல, புலிகளின் வீழ்ச்சிக்கு பிறகு புலம்பெயர் நாடுகளில் தம்மை தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டு செயல்படுபவர்களின் தவறாகும் என்கிறார்.
பெல்ஜியம் மன்னர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று தனது மகனுக்கு வழிவிட்ட செய்தி பற்றி எழுதுகின்ற லண்டன் நேயர் அருண், ஜனநாயகம் பேசிக்கொண்டு நல்ல பிள்ளைகளாக நடிக்கும் மேற்குலக நாடுகள் இந்த மன்னர் பதவிகளை ஒழித்துவிட முடியவில்லை, அப்பொழுது ஜனநாயகமற்ற நாடுகள் எப்படி இருக்கும் என்று கூற வேண்டியதில்லை என்று இருக்கின்றார்.
ஆங்கில மொழி குறித்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் கூறிய கருத்துக்கள் குறித்து கட்சிக்காக பேசவல்ல நிர்மலா சீதாராமன் அளித்த பேட்டி பற்றி எழுதும் ஈரோடு நேயர் வாலோ சந்தோஷ், ஆங்கிலம் இந்திய கலாச்சாரத்தை அழிக்கிறது என்பதில் எந்த உண்மையும் இல்லை, காலத்துக்கு ஒவ்வாத இந்து மத சடங்குகள் வீழ்வது போல அந்த சடங்குகளை உயர்த்தி பிடிக்கும் சமஸ்கிருத மொழி வீழ்வதிலும் எந்த வியப்பும் இல்லை என்கிறார்.
நிர்மலா சீதாராமனின் கருத்தை ஆதரிக்கின்ற லண்டனிலிருந்து ஃபேஸ்புக் மூலம் எழுதுகின்ற பாலேந்திரன் தங்கராஜா என்னும் நேயர், ஒரு மொழி என்பது அதனுடைய கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்றது, ஆரம்பத்தில் ஆங்கில மொழியை பேசுபவர்கள் பின்னர் படிப்படியாக மேலத்திய கலாச்சாரத்திலும் பின்னி பிணைக்கப்பட்டு விடுவார்கள், தமிழ்நாட்டு தமிழர்களே, இந்தி என்பது அந்நிய மொழி அல்ல, அது சகோதர மொழி, ஆங்கிலம் அந்நிய மொழி, அதே போல் இலங்கை தமிழர்களாகிய எங்களுக்கு சிங்கள மொழியே சகோதர மொழி, ஆங்கிலம் அல்ல என்றே இருக்கின்றார்.
கென்யாவில் பொது இடத்தில் சிறுநீர் கழித்தால் சிறை தண்டனை என்ற செய்தி குறித்து எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், இது நல்ல முடிவு, இதுபோன்ற பிரச்சனை இருக்கும் நாடுகளில் இந்த நடைமுறை பின்படுத்தப்பட்டால் சுகாதார பிரச்சனைகள் குறையும் என்கிறார். சரி, இனி பிற கடிதங்களுக்கு செல்லலாம்.
இஸ்லாமிய சமூகத்தில் நிலவுகின்ற விவாகரத்து பிரச்சனைகள் பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற ராமேஸ்வரம் சு பாலசுப்ரமணியம், அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் தேவை, மதத்தின் பெயரால் பெண்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கின்றார்.
இந்தியாவில் முதியவர்கள் வன்கொடுமை மற்றும் பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிப்பது குறித்த செய்தி குறித்து எழுதும் மனம்பொண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கும் முறையை பொறுத்துத்தான் பெற்றோர்கள் கவனிக்கப்படும் முறையும் அமையும், பெற்றோர்கள் குடிகாரர்களாக இருந்தாலும் அவர்கள் பாசமுடன் பிள்ளைகளை வளர்ப்பார்களேயானால் அவர்கள் பிள்ளைகளால் நன்கு கவனிக்கப்படுவார்கள் என்கிறார்.
சுவிஸ் வங்கிகளில் வரி ஏய்ப்பு செய்த பணத்தை பதுக்கியிருப்போர் விவரங்களை வெளியிடுமாறு அமெரிக்க அரசு கோரி வருவது குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற மும்பை நேயர் சுகுமார், இந்தியாவை பொறுத்தவரை சுவிஸ் வங்கிகளிலிருந்து இந்திய பணத்தை மீட்டு தருவோருக்கு எங்கள் ஓட்டு என்ற நிலை வர வேண்டும் என்று இருக்கின்றார்.
சென்னையில் காணாமல் போன ஏரிகள் பிரச்சினை குறித்து எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, பள்ளிக்கரணை போன்ற ஏரிகளின் நிலையை பார்த்தால் வயிறு எரிகிறது, படிப்படியாக இந்த ஏரியில் ஆக்கிரமிப்பு தொடர்வதை கண்டு வருபவன் நான், சேமிக்க தெரியாத மூடன் கடைசியில் பிச்சைதான் எடுப்பான், தமிழகம் இதைத்தான் செய்து வருகிறது என்கிறார்.
தர்மபுரி இளவரச மரணம் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற சுந்தரம்பள்ளி நேர் சி கமல்நாதன், சாதி வரியை தூண்டுபவர்கள் தமிழன் இல்லை, அவர்கள் ஒழுக்கங்கெட்டவர்கள் என்று இருக்கின்றார்.
சரி சிவகன், நேரமாகிவிட்டது. இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
எகிப்தில்
தலைநகர் கெய்ரோவில் பள்ளிவாசலுக்கு வெளியே ஏராளமானோர் கொல்லப்பட்டமைக்கு அந்நாட்டு ராணுவமே காரணம் என்று முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி கூறியிருக்கின்றது. துனிஷிய தலைநகரில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே கூடியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றனர். இந்திய ஆளுகைக்கு உட்பட்ட காஷ்மீரில் பெண்ணொருவரின் உயிரிழப்பு தொடர்பாக பரவலான கொந்தளிப்பு எழுந்ததை அடுத்து அங்கு மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.